வணக்கம் நேர்களே, இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. கேட்க கேட்க அறிவு வளரும் அப்படிங்கறது எவ்வளவு நேரத்துல உண்மையோ தெரியாது, ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்திருக்கும் ரொம்ப உண்மை அப்படிங்கறது நீங்க எல்லாருமே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. வார வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட, சுவாரஸ்யமான தகவல்களோட நாங்க ஒரு ஒரு புது கெஸ்டோடய உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வாரமும் அதை மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என் சொக்கன் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் சொக்கன். சொக்கன் பத்தி ரொம்ப புதுசா அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே கிழக்கு பதிப்பகம் சார்பா அவர் வாத்து எலி வால் டிஸ்னி, வால் டிஸ்னியோட வாழ்க்கை வரலாறு, தேடு கூகுளுடைய வெற்றி கதை, லக்ஷ்மி மிட்டல் இரும்பு கை மாயா லட்சுமி மிட்டலுடைய வெற்றி கதை, அம்பானி ஒரு வெற்றி கதை ஏற்கனவே நீங்க ஒரு நிகழ்ச்சியில ப்ரோக்ராம் கேட்டிருக்கீங்க, இன்போசிஸ் நாராயணமூர்த்தி பத்தின ஒரு புக்கு, கம்ப்யூட்டர் ஜி அசிம் பிரேம்ஜியினுடைய வாழ்க்கை வரலாறு, நோக்கியா கொள்ளை கொள்ளு மாஃபி, இந்த மாதிரி பிசினஸ் சம்பந்தமான ஏராளமான புத்தகங்களை கிழக்கு பதிப்பகம் சார்பா என் சொக்கன் எழுதியிருக்காரு. இந்த வாரம் டாபிக்ல வந்து நம்ம பெப்சி கோக் இதனுடைய வெற்றி கதைகள் எப்படி, அதாவது பெப்சி கோக்கும் எப்படி உருவாச்சு, அமெரிக்காவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிச்சி இன்னைக்கு உலகம் முழுக்க எப்படி பெப்சியும் கோக்கும் பரவி இருக்கு அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை சொக்கன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொக்கன், இந்த ரெண்டு புக்குமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதாவது எடுத்தா கடைசி பக்கம் வரைக்கும் வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடவும் கதை மாதிரியும் எழுதியிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முதல்ல அதுக்காக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். கோக் ஒரு ஜிவ்வென்று ஒரு ஜில் வரலாறு, நீங்கள் பேரே ரொம்ப அழகாக வச்சிருக்கீங்க. பெப்சி இளைஞர்களின் இதய துடிப்பாக மாறிவிட்ட பெப்சியின் வெற்றி கதை நீங்கள் படித்து பாருங்க நேர்களே. அதனால் நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்ம. இந்த கோக் பெப்சி இந்த ரெண்டு புக்கிலையுமே வந்து நீங்கள் தொடர்ந்து முதலேருந்து சொல்லிட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் அது வந்து ஒரு மருந்தாக தான் முதல்ல அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து டாக்டர்ஸ் இன்னைக்குமே கூட அமெரிக்காலாம் போனீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கேஷன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டாக்டர்ஸ்க்கு பதிலாக மருந்து விற்பனர்கள் தான் வந்து ரொம்ப அதிகமான இடத்த பிடிச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் 1940s அந்த மாதிரி இடத்துல. அப்போ வந்து இந்த பெப்சி கோக், அது முதல்ல முக்கியமாக கோக் வந்து ஒரு மருந்து பொருளாக தான் அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்க புக்கை படிக்கும் போது. அது எப்படிங்க சொக்கன்?
மருத்துவத்துறையே கடந்த நூற்றாண்டுல வந்து அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமானது. ஆனா பார்க்க போனா கடைசி ஒரு 40 வருடங்கள், ஒரு மிஞ்சி போன அரை நூற்றாண்டு காலத்துல தான் மிக வேகமான வளர்ச்சி. அதுக்கு முன்னால வந்து மருத்துவர் அப்படின்னு ஒரு டெசிக்னேட்டட் ரோல் கிடையாது. இப்ப நம்ம கிராமங்கள்லயே பார்த்திருப்போம், வைத்தியர் கை வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்கலாம் MBBS படிக்கல, பட் அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் அமெரிக்காலையும் இருந்தது. அங்கிருந்த மக்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் தலைவலின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் மருந்துகளை வந்து முறைப்படி தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய மருந்து நிறுவனங்கள் இல்லை. ஸோ இந்த மருந்தாளுநர்னு சொல்லுவாங்க, பீப்புள் ஹூ அதை வந்து மருந்து கலக்க தெரிஞ்சாங்க, அவ்வளோதான். ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு விளையாட்டு போல, பலவிதமான வேதிப்பொருட்களை வித்தியாசமான காம்பினேஷன்ல கலந்து பார்த்து இதை எப்படி கலந்தா ஜுரம் குறையும், இதை எப்படி கலந்தா, இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் இருந்தது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் ஃபார்முலா தான் பின்னாள்ல கோக்கா உருவாச்சு. சொல்லப்போனா பெப்சியும் அப்படி உருவான ஒரு விஷயம்
தான். ஊர்ல சொல்லுவாங்க விளையாட்டு, அதாவது பிள்ளையார பிடிக்க குரங்கா மாறினது அப்படின்னு. ஆனா இங்க கோக்க பொறுத்த வரைக்கும் கோக் பெப்சி ரெண்டுமே குரங்கு பிடிக்க போய் மிகப்பெரிய பிள்ளையார மாறின அதிசயம் தான் இந்த ரெண்டு விஷயத்துலயுமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
உண்மை.
சொக்கன், இந்த கோக் இந்த புக் படிக்கும் போது ரொம்ப, அதாவது ஏதோ ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிச்ச விஷயம் இப்படி ஒரு உலகளாவிய ஒரு விஷயமா மாற முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த புக்கு முழுக்கவே நமக்கு வந்துட்டே இருக்கு. இந்த பூச்சி மருந்து மாதிரியும் அது ஒரு தலைவலிக்கான ஒரு மருந்து மாதிரியும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோக் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு 90% மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கண்டுபிடிப்பு இந்த வரலாறுலாம் எப்படி நடந்தது சொக்கன்?
ரொம்ப விளையாட்டா ஆரம்பிச்ச விஷயம் தான் அது. ஜான் பெம்பர்டன் அப்படிங்கிற ஒரு ஒரு தனி நபருடைய ஆர்வத்தினால ஆரம்பிச்ச விஷயம் அது. அவர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தவர்னு சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இல்லை, அந்த காலகட்டத்தில் ஆதாரங்களை தேடவும் முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் ஏதோ ஒரு மருந்தை வந்து சாப்பிட்டு தன்னை மறந்து இருந்திருக்கார், அது மட்டும் தெரியுது. ஆனா அவரே தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவத்துறை ஞானம் கொண்ட ஒருத்தராக இருக்கிறதுனால இந்த மருந்தை வந்து ரொம்ப பயன்படுத்துறது உடம்புக்கு ஆபத்துங்கிற மாதிரி அவருக்கே தோணிருக்கு. அதனால அவர் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா, கொஞ்சம் குடிச்சா சந்தோஷமா இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து உடம்பை எதுவும் செஞ்சிடக்கூடாது, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் ஆரம்பிச்சிருக்கு. அவர் வந்து ஒரு தன்னுடைய ஆராய்ச்சி சாலையில வந்து ரொம்ப இது மாதிரி விஷயங்களை மிக்ஸ் பண்ணி நிறைய முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர். அந்த ஒரு தனி ஆர்வம் தான். அவர் வந்து பிசினஸ் மேன் எல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து வெவ்வேறு விதமான கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணா என்ன மாதிரியான ஒரு பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் வந்து பல விஷயங்களை கலந்து பார்த்திருக்காரு. அப்போ எதேச்சியா கிடைச்ச ஒரு ஃபார்முலா தான் இந்த கோகோ கோலா. கோகோ கோலா
அப்படிங்கிற அந்த ரெண்டும் கலந்தது,
அந்த ரெண்டு விஷயங்கள் கலந்த ஒரு கலவையா இதை வந்து அவர் உருவாக்கி உருவாக்கியிருக்காரு. அதை உருவாக்கின போது அதை வந்து அவர் குடிச்சு பார்த்து, தானே சொந்தமாக குடிச்சு பார்த்து அவருக்கு பிடிச்சு போய் மறுபடி மற்றவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிபாரிசு செஞ்சு பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த கடைகள் வந்து ஊர் முழுக்க பரவி, அப்புறம் நாடு முழுக்க பரவி, அப்புறம் உலகம் முழுக்க பரவி, அப்படி ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி தான். ஒரு வளர்ச்சியிலையும் வெவ்வேறு பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆரம்பித்தது அந்த ஒரு தனி நபரோட ஒரு கேரேஜ் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஒரு ஒரு தனி ஆராய்ச்சி சாலையில் ஆரம்பிச்ச விஷயம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பெப்சி அப்படி ஆரம்பிச்சு,
நீங்க சொல்ல மாதிரி அது வந்து வெறும் சிறப்பாக தான் ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்போ கோக் வந்து ஒரு சிறப்பு மட்டும் அவருக்கு கொடுப்பாரு, அதை வந்து அவங்க அந்த சோடா ஃபவுண்டன்ஸ்ல வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி அதை விற்கணும். அப்படிதான்
சோடா ஃபவுண்டன்ங்கிற கான்செப்ட் நம்ம இந்தியாவில் இல்லை, அதனால நமக்கு வந்து அதை விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அங்கே வந்து அந்த காலத்தில் எப்படி இருக்கணும், இந்த சோடா ஃபவுண்டன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு டீ கடைகளுக்கு ஒப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு டீ கடைக்கு நீங்க போனீங்கன்னா பால்ங்கிறது எல்லாத்துலயும் பேசிக்கா இருக்கும். அதுல வந்து மேல டீ ஊத்தி கொடுப்பாங்க, காஃபி ஊத்தி கொடுப்பாங்க, போன்விட்டா போட்டு கொடுப்பாங்க. காஃபிலேயே ஸ்ட்ராங் காஃபி இருக்கு, லைட் காஃபி இருக்கு, இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு இல்லையா. பால்ங்கிற பேஸ் வச்சுட்டு பண்றாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்துல சோடா ஃபவுண்டன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, பல விதமான சிறப்பு இருக்கும். இந்த சிறப்புல ஒரு சிறப்பு வந்து கொக்கோ கோலாவா இருக்கலாம், ஒரு சிறப்பு பெப்சி கோலாவா இருக்கலாம், இன்னொரு சிறப்பு வந்து ஏதோ ஆரஞ்சு டேஸ்ட்ல ஒன்னா இருக்கலாம், இன்னொரு சிறப்பு வந்து ஒரு ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ல, இந்த மாதிரி வெவ்வேறு. ஒரு குழந்தைங்க வந்தா ஸ்ட்ராபெரி டேஸ்ட்ல இருக்கிற ஒரு பானத்தை விரும்பி கேட்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரஷரைஸ்டு ஆர் கார்பனைஸ்டு வாட்டரை வந்து பேஸா வச்சுக்கிறாங்க நம்ம பால் மாதிரி. அதுல வெவ்வேறு விதமான சிறப்பை கலக்கும் போது சிறப்போட பர்சன்டேஜ் வந்து வேறுபடும் ஒவ்வொரு இதுக்கும் ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து மெஷினா மாறிச்சு, அதெல்லாம் பின்னால நடந்தது. பட் ஆரம்ப காலத்துல எல்லாம் கையால கலக்கப்பட்ட விஷயங்கள் தான்.
நேர்களே, இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. வேற வேற தலைப்புகள், அதாவது வரலாறு, ஆன்மீகம், அறிவியல், பிசினஸ், இந்த மாதிரி நிறைய தலைப்புகள்ல கிழக்கு பதிப்பகம் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 33வது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய நிறைவு நாள் இன்னைக்கு. கிழக்கு பதிப்பகம் புதுசா வெளியிட்டு இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டால்ல கிடைக்கும். நிச்சயமா புக் ஃபேர் போய் பாருங்க, நீங்களும் அதை நம்புவீங்க. சொக்கன், அதாவது கோக் வந்து ஒரு சிறப்பா அவர் கண்டுபிடிச்சாரு, அது வந்து ஒரு மருந்தாகவும் இல்லாம அது ஒரு பானமாகவும் இல்லாம ஒரு மாதிரி ரெண்டு நிலையிலும் தள்ளாடிட்டு இருந்த ஒரு விஷயம். அப்புறம் அது வந்து பாட்டிலுக்கு போன கதை, இதெல்லாம் மீறி இதுக்கு ஒரு பேரலான பெப்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும், பெப்சி கோலா அப்படிங்கிற ஒண்ணு வரணும் அப்படிங்கறது யாருக்கு தோணி இருக்க முடியும்?
கோகோ கோலாவோட சரித்திரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால சமாளிக்க முடியாத ஒரே விஷயம் இமிட்டேட்டர்ஸ். ஒரு விஷயம் நல்லா ஹிட் ஆகிட்டா அதை வந்து காப்பி அடிக்கிறது நம்மளோட பிறவி குணம், அது வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொக்கோ கோலா ஆரம்ப காலத்தில் அவங்க பிரபலமாக தொடங்கிய உடனே சந்தித்த முதல் பிரச்சனை, கொக்கோ கோலா பிரபலம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காப்பி கோலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பெரிய ஆபரேஷன் கிடையாது, இன்னைக்கு நிலைச்சு நின்னதுன்னு பார்த்தா கோகோ கோலாவும் பெப்சியும் மட்டும்தான். 50 கம்பெனி ஆரம்பிச்சதுல ரெண்டு கம்பெனி 100 வருஷத்தை தாண்டி இருந்துக்குன்னா 98 கம்பெனி வழியில ஏதோ ஒரு கட்டத்துல விடுபட்டுட்டாங்க. ஆனா அந்த இமிட்டேட்டர்ஸ் அந்த டைம்ல ஆரம்பிச்ச அடி வந்து ரொம்ப பெருசா இருந்தது கோகோ கோலாக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க மதுரையில இருக்கீங்க, கோகோ கோலா மதுரையில விற்பனை ஆகுதுன்னா மதுரையில் இருக்கிற லோக்கல்ல ஒருத்தர் வந்து மதுரை கோலான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு வந்து அதை வந்து விற்பனை பண்ணாங்கன்னா லோக்கல்ல வந்து அவரால் தன்னோட ஏரியால நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி விற்க முடியும்.
ஒரு தித்திப்பான ஒரு தண்ணி, அவ்வளவுதான். என்ன ரெண்டுக்கும் பெரிய ஒரு
சக்கரை தண்ணி.
ஆமா, இல்ல நீங்களே ஒரு உங்க புக்ல ஒரு சாப்டர் எழுதிருக்கீங்க, ஒரு ஒரு பெப்சி சேலஞ்சு ஒண்ணு வந்து அவர் பண்றாரு, அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா. ரெண்டுத்துக்கும் அந்த லேபிளை பிச்சுட்டு பார்த்தா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் இல்ல.
அந்த இமிட்டேட்டர்ஸ் வந்து கோகோ கோலாவால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன காரணம்னா, கோகோ கோலாங்கிற பேர்லயே ஃபார்முலா இருக்கு, கோகா இருக்கு, கோலா இருக்கு, அது ரெண்டையும் வெவ்வேறு காம்பினேஷன்ல சேர்த்து ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான ட்ரிங்க்ஸ் வந்து தயாரிச்சாங்க. அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பெப்சியும். ஆனா மத்த 98 தயாரிப்புகள் வந்து நடுவில் எங்கேயோ விடுபட்டுட்ட போது பெப்சி மட்டும் 100 வருஷத்தை தாண்டியும் கோகோ கோலாவுக்கு போட்டி கொடுத்துட்டு இருக்குன்னா அவங்க மத்த காப்பி கோலாக்களை விட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா செஞ்சிருக்காங்க. அதுதான் காரணமா இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பெப்சி வந்து கோகோ கோலாக்கு வந்து அந்த நெக் டு நெக் ரேஸ்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடுமையான போட்டி கொடுத்துட்டு இருக்குன்னா பெப்சி சில விஷயங்களை முக்கியமா செஞ்சிருக்கு. அதனாலதான் பெப்சி பத்தி ஒரு தனி புத்தகம் எழுத வேண்டிய தேவை ஏற்பட்டது, இல்லைன்னா கோகோ கோலா புக்ல ஒரு சாப்டரா முடிஞ்சு போயிருக்கும் பெப்சி.
நிச்சயமா, அதாவது ஒரு கார்பனைஸ்டு ஒரு வாட்டர்ல கொஞ்சம் திதிப்பு சேர்த்த ரெண்டு விதமான பானங்கள் தான். ரெண்டுமே அப்படி ரொம்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த ரெண்டு பானத்தையுமே அந்த ஒரு தரவரிசை கீழே கொண்டு நிறுத்திடலாம். ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு டஃப் காம்படிட்டராக, அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வித்தியாசத்துக்கு அப்புறம் தான் பெப்சி கம்பெனியே வருது அந்த சீனுக்குள்ளே வரதே. கோக் கம்பெனி ஆல்மோஸ்ட் அமெரிக்காவினுடைய டோட்டல் மார்க்கெட்டையும் பிடிச்சி, கோக் தண்ணியை விட அதிகமாக அமெரிக்கர்கள் கோக் தான் குடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாக்கிட்ட பிறகு தான் பெப்சி மார்க்கெட்டுக்குள்ளேயே வராங்க. இதில் வந்து இப்போ என்ன தேவை இருந்தது, அப்போ பெப்சி வந்து மார்க்கெட்டில் விடணுங்கிறதுக்கு என்ன தேவை, அது வந்து ஒரு வெறும் இன்னொருத்தரோட வியாபாரத்தினுடைய ஒரு இதுவா அல்லது வந்து என்ன தேவை, அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்தது?
பெப்சியை கண்டுபிடிச்சவர் வந்து காலப் பிரதம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு மருந்து மருந்து ஆளுநர் தான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சொந்தமாக ஒரு மருந்து கடை வச்சிருந்தாரு. அந்த மருந்து கடையில் அப்போல்லாம் எல்லா மருந்து கடைகள்லையும் ஒரு சோடா ஃபவுண்டைன் இருக்கும். இந்த பக்கம் மருந்து விற்பாங்க வியாதிக்கு, அந்த பக்கம் வியாதி இல்லாதவங்க மணமகள் இதுவா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் தான் கோகோ கோலா மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் முதல்ல மருந்தாக அறிமுகமாகி, அதுலேயே கொஞ்சம் சோடா வாட்டர் கலந்து பார்த்தா இது ஒரு ட்ரிங்க் ஆகும் போல இருக்கேன்னு, அது ஒரு ட்ரிங்காக இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மருந்தாக இருக்கும், ரைட் சைடு வரும்போது அது வந்து ஒரு ஆரோக்கிய பானமாக ஆகிடும். ஆரோக்கிய பானம்னு சொல்லக்கூடாது, ஒரு மகிழ்ச்சி பானமாக மாறும். அதனால் பெப்சி வந்து என்னாச்சுன்னா, பெப்சி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால் மக்கள் வந்து கொக்கோ கோலா நிறைய குடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலப் பிரதம் வந்து என்ன நினைச்சாருன்னா, கொக்கோ கோலாவில் கலந்துருக்கிற பொருள்கள் வந்து ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஆரோக்கியம் இல்லாத ஒரு பொருளை வந்து மக்கள் இப்படி வாங்கி குடிக்கிறாங்களே, நாம் வந்து ஏதாவது செய்யணும் இதுக்காக. அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இல்லை, கொக்கோ கோலா தான் பாப்புலர், அதுதான் வேணும்னு மக்கள் வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்டு வாங்கி குடிக்கிற மாதிரி அதே சமயம் ஆரோக்கியமான பொருள்களை கொண்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. கடைசியில் ரெண்டு ஃபார்முலாவும் நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு கடைசியில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிட்டுதுங்கிறது பின்னால் வந்த ஐரணி. ஆனால் அப்போதைக்கு அவர் ஆரம்பித்த நோக்கம் பெப்சியை, இந்த பானத்தை குடிச்சா, அப்போ பெப்சிங்கிற பேர் இல்லை, இந்த பானத்தை குடிச்சா உடம்புக்கு எதுவும் கெடுதல் பண்ணக்கூடாது, நம்பர் டூ ஜீரணத்துக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு இந்த பெப்சின் அப்படிங்கிற அந்த பேரே,
கிரேக்கத்துல பெப்சின்னா அது வந்து ஜீரணம்ங்கறது குறிக்கிறது,
அதுல இருந்து வந்த பேர் தான் அது பெப்சிங்கிறது. சோ இப்படி எடுத்துக்கலாம், கொக்கோ கோலாவோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்ட ஒரு பிசினஸ் இமிட்டேட்டர் கொக்கோ கோலாவை காப்பி அடிக்கல. கொக்கோ கோலாவோட வளர்ச்சியினால சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைச்ச ஒருத்தர் அதுக்கு மாற்றா ஆரோக்கியமான ஒரு பானத்தை உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்ணியிருக்காரு, அதுதான் பெப்சி ஆச்சு. இன்னைக்கு அதை வந்து சொல்ல முடியாது, இன்னைக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு பானமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நல்ல கெட்ட பொருள்களை கலந்துதான் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அப்படி வித்தியாசமா யாருமே சொல்ல முடியாது. நீங்க விளம்பரங்களை பாத்தீங்கன்னாலே கோக் விளம்பரமும் சரி பெப்சி விளம்பரமும் சரி ஆரோக்கியமானதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு அதை ஆரம்பிச்ச தேவை
அதுதான். நேர்களை கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. இன்னைக்கு உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற ரெண்டு பானங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், பெப்சி அண்ட் கோக். இந்தியர்கள் யாரை கேட்டாலுமே உடனடியாக நினைவு கூறக்கூடியது இந்த ரெண்டு விஷயம் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எப்படி இந்த உலகளாவிய மார்க்கெட்டை பிடிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை ரெண்டு புக்கா, பெப்சி அண்ட் கோக் ரெண்டு புக்கா, கிழக்கு பதிவகம் சார்பா சொக்கன் போய் எழுதியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சொக்கன் சார், அதாவது இப்போ மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார், டெலிவிஷனை கண்டுபிடித்தவர் யார், அப்படியெல்லாம் நீங்க தேடி போனா அந்த பர்டிகுலர் ஆளோட பேர்லாம் நமக்கு தெரிய வந்துருது. ஆனால் இந்த முக்கியமான இந்த இரண்டு பானங்கள் இன்று உலகம் முழுக்க எங்க போனாலும் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பானம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் வரலாற்றில் எங்கேயுமே இல்ல. ஏன்னா நிறைய கை மாறி போய் இன்னைக்கு யார்கிட்டயோ இருக்க, இந்த கம்பெனியே ஆரம்பிச்சது யாரோ, இங்க அவங்க இப்ப இருக்கிறது யார்கிட்டயோ அப்படிங்கிற மாதிரியான நிலைமை ஏன் இந்த ரெண்டு கம்பெனிக்கு வந்தது?
அது ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயம்தான். அது இது இந்த ரெண்டு பானங்களுக்குமே கண்டுபிடிப்பாளர்னு ஒருத்தர் பேர் தான் இருக்கு. கோக் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் தான், பெப்சி ஃபார்முலாவை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் தான். ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த ஃபார்முலா பல தடவை மாற்றப்பட்டது. ஃபார்முலா மட்டுமில்லை, அந்த நிறுவனங்களும் பல தடவை மாற்றப்பட்டது. என்னாச்சுன்னா, அந்த அப்போ ஆரம்பித்த புதுசில் வந்து கொக்கோ கோலா வந்து லாபகரமாக இல்லை, பெப்சி பல வருடங்களுக்கு லாபகரமாக இல்லை. சொல்லப்போனால் பெப்சி வந்து ஒரு 2-3 தடவை வந்து நஷ்டத்தோட விளிம்பில் போய் இழுத்து மூடற வேண்டிய நிலைமை. அதில் ஒரு தடவை வந்து பெப்சியை வாங்கிக்கிறீங்களான்னு கொக்கோ கோலாவை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க மறுத்துட்டாங்க. ஒருவேளை ஒத்துட்டு அவங்க வந்து பெப்சியை வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த போட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். கோக் வந்து ஒரே நிறுவனமா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் ஒரு நிலையற்ற தன்மையோட இருந்திருக்கு. மாறி மாறி தொடர்ச்சியான லாபம் இல்லை. அதனால முதலீடு செஞ்சவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து முதலீடு செய்யற ஒரு தொழில் முனைவோர் வந்து ஓகே நான் வந்து 10 வருஷம் வெயிட் பண்ணணும், 15 வருஷம் வெயிட் பண்ணணும், 20 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு நீண்ட கால நோக்கோட பணத்தை போடுறாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது, எங்கிட்ட இருக்கிற பணமே கம்மி, அதை போட்டுட்டேன், லாபம் வரலையே, ஒரு 3 மாசத்துல லாபம் இல்லைன்னா அச்சுச்சோ வரலையே வரலையே வரலையேன்னு ஒரு பதற்றம் உள்ள ஒரு நிலைமை தான். பெப்சிலையும் சரி கோக்கலையும் சரி கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேருமே ஒரு டெக்னீஷியன்ஸுங்கிற அளவில் நின்றுட்டாங்க. அவங்க பிசினஸ் மேன் கிடையாது ரெண்டு பேருமே. அவங்களுக்கு வந்து தங்களோட பானத்தை மார்க்கெட் பண்ண தெரியல, மற்றவங்க அவங்களுக்கு உதவி பண்ணலைன்னா பெப்சியும் கோக்கும் இன்னைக்கு இருந்திருக்காது. ஒவ்வொரு ரெண்டு ஹிஸ்டரியிலையுமே விரிவாக புத்தகங்கள் புத்தகத்தில் வந்து விரிவான தகவல்கள் இருக்கு ரெண்டு புத்தகங்கள்லையும். ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் இப்ப ரெண்டு புக்குமே படிச்சிட்டேங்கிறதுனால அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்கு என்ன பட்டதுன்னா, இந்த கோக் சிறப்ப வந்து பாட்டில வச்சு அடைச்சு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம், ஏன்னா ஃபவுண்டெயின்ஸ்ல கிடைக்குது, அந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும் தான் கிடைக்குது. ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேண்டுற நேரத்தை குடிக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிக்கும் போது அதுக்கான எந்த ஒரு வசதி வாய்ப்புமே அப்ப இல்ல அமெரிக்கால. அப்ப வந்து பாட்டில வச்சு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ரெண்டு பிசினஸ் மேன் எடுத்துட்டு வரும்போது, அப்போ கோக் உரிமையா இருந்தவர் வந்து அது ஒரு பெரிய சில்லியான ஒரு விஷயமா தான் அதை பாக்குறாரு. நீங்க அதை ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க, அந்த ஒரு சாப்டராவே எழுதிருக்கீங்க.
உரிமை கொடுங்க அந்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் ஐ திங்க் அவர் தட்டி கழிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, சும்மா ஒரு டாலர் கொடுத்துட்டு போப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டாலர் மதிப்புக்கு வந்து அந்த பாட்டிலிங் உரிமையை ஜஸ்ட் லைக் தட் விட்டு கொடுத்துட்டார் அவர். ஒரு ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து பாட்டில் பெப்சி கோக் விற்கிறது தான் அதிகம். காரணம் என்னன்னா பாட்டில் எங்க வேணா போகும், ஆனால் சோடா ஃபவுண்டெயின் போடணும்னு ஒரு முதலீடு, இத்தனை லட்சம் பணம் செலவு பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தயாரா இருக்கிறவங்களால மட்டும்தான் சோடா ஃபவுண்டெயின்ல வந்து பெப்சி கோக்க கோலாவை வாங்கி விற்க முடியும். ஆனா பாட்டில்னா பலவிதமான கன்வீனியன்ஸ், நடந்து பிரிஞ்சு துண்டு துண்டா போய் எங்கெங்கயோ போய் கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கடைசியில ஒரு நிறுவனம் ஆக்கின போது பார்த்தா, அந்த தொடக்கத்துல அதை ஆரம்பிச்சவங்க ஏதோ ஒரு கட்டத்துல அதை விட்டுட்டாங்க, அந்த உரிமையை விட்டுட்டாங்க பணத்துக்காரன.
நீங்க கூட அதை குறிப்பிட்டிருக்கீங்க, அது ஆரம்பிச்சவருடைய மனைவி கடைசியில பரம ஏழையா தான் இருந்தாங்க.
பரம ஏழையா
இன்னைக்கு வந்து அதோட ஷேர் வச்சிருக்கவங்க கூட இன்னைக்கு மில்லியனர் அப்படிங்கிற அளவுக்கு
சொல்ல போனா அநேகமா ரெண்டுலயுமே பெப்சி கோக் ரெண்டுலயுமே ஒரிஜினல் ஃபவுண்டர்ஸோட ஃபேமிலிஸ் 1% ஷேர் கூட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
வெற்றி கதைகளை கேட்கறது அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒன்று, எப்படி அவங்க தட்டு தடு மாதிரி மேலே வந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று. அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நமக்கு ஏதாவது பயன்படுமா அப்படின்னு பார்க்கறது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த விஷயங்கள்னால தான் இந்த மாதிரியான வெற்றியாளர்களுடைய புக்கெல்லாம் இன்னும் நல்லா வித்திட்டு இருக்கு அப்படின்னு நம்பலாம். சொக்கன், இந்த ஏதாவது இந்த பெப்சி கோக் இந்த புக்கிலையும் நீங்கள் நிறைய விவரங்கள் கொடுத்துருக்கீங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி அவங்க மேலே வந்தாங்க, எப்படிலாம் ஒரு ஒரு சுழற்சி முறை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு. இதில் கோக் வந்து ஏறத்தாழ மார்க்கெட்டை பிடிச்சாச்சு முழுக்கவே. ஒரு பானம்னா ஒரு கோக் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு விளம்பரத்து மூலமாகவும் விற்பனையிலையும் சாதிச்சிட்டாங்க. இதுல பெப்சி வந்து உள்ளவே நுழைய முடியாத இடங்கள்லாமும் இருந்திருக்கு. சில மாநிலங்கள்ல பெப்சிங்கிற பேரே இல்லாம எல்லாம் இருந்திருக்கு பெப்சியினுடைய வரலாற்றுல. எந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது பெப்சியை பொறுத்த வரைக்கும்?
பெப்சியை பொறுத்த வரைக்கும் கோகோ கோலா செஞ்ச ஒரு மிஸ்டேக் தான் அவங்களுக்கு வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். லாஃப்ட் கேண்டீஸ்னு சொல்லிட்டு ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து இருந்தது அமெரிக்கால. அவங்களோட கடைகள்ல இருக்கிற சோடா ஃபவுண்டெயின்ஸ்ல கோகோ கோலாவை விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுக்க கடைகள் இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரம் லிட்டர் கோகோ கோலா சிரப் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கோகோ கோலாட்ட போய் பாருங்க நாங்க மாசம் மாசம் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு 1000 liter சிரப் வாங்குறோம், உங்களுக்கு கேரண்டீட் சேல் இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுங்க, எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. கோகோ கோலாவோட ஒரு பாலிசி வந்து அவங்க ஒரு கட்டத்தில் வெறுப்பு, அவங்க தான் நம்பர் ஒன் அப்படின்னு ஆனப்புறம் அவங்க வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நாங்க யாருக்கும் டிஸ்கவுண்ட் தரமாட்டோம், உங்களுக்கு வந்து வேணும்னா எங்க பானத்தை முழு பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க.
இத்தனைக்கும் கோக் வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இலவச கூப்பன்கள்லாம் இலவசமாவே
இலவசமாவே கொடுத்து பழக்கத்தை உண்டாக்கிட்ட அப்புறம் அந்த அடிக்ஷன் மக்களுக்கு வந்த அப்புறம் என்ன விலை வேணா வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, இன்னைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம் பிடிவாதமா இருக்கிற நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களோட குவாலிட்டி எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து பொருட்களை விற்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிய கோக் அன்னைக்கு எடுத்திருந்தது. ஆனா லாஃப்ட் கேண்டிஸோட உரிமையாளர் சார்லஸ் குத்துன அவர் வந்து அவருக்கு இது பிடிக்கல, நான் இவ்வளவு பெரிய பயர் உங்ககிட்ட இருந்து எனக்கு நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமா ரியாக்ட் பண்ணிருக்காரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க கோகோ. அவர் என்ன பண்ணிருக்காரு, கோகோ கோலாவை பூரா நிறுத்திட்டு வேற பானம் வாங்கலாம் அப்படின்னு வேற கோலாவை தேடி இருக்கார். வேற கோலாவை நம்ம கடைகளில் சப்ளை செய்யலாம்னு அதை தேடின அதே நேரத்தில் பெப்சி வந்து நஷ்டத்தோட விளிம்பில் இருந்தது. ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சி, க்ளோஸ், இழுத்து மூடிட்டு போக வேண்டிய நேரம். அப்போ வந்து சார்லஸ் குத்து என்ன யோசிச்சிருக்காருன்னா, எதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும், நம்மகிட்ட பணம் இருக்கு, இந்த நிறுவனத்தை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நாமளே பெப்சியை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கடைகளில் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வாங்கினார். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது அதுல இருக்கிற பாசிபிலிட்டிஸ். நம்ம கடைகள்ல மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இதை வந்து கொடுத்து விற்பனை செய்ய முடியும், இன்னும் பெரிய அளவுல கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து பெப்சியை கொண்டு போன ஒரு பெருமை வந்து அவருக்கு வந்து உண்டு. அவர் வந்து தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காகத்தான் பெப்சியை வாங்கினாருங்கிறது உண்மை. ஆனா அதுதான் பெப்சியோட கார்பரேட் ஹிஸ்டரியில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா.
உலகம் முழுக்க பரவி இருக்கிற பெப்சி, கோக் அப்படிங்கிற இந்த இரண்டு குளிர்பானங்கள் எப்படி வளர்ந்து இந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கறத பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட என் சொக்கனோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. சொக்கன், இன்னைக்கு கேஆஸ் தியரி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு வந்து கிரெடிட் வந்து கமலஹாசன் கொடுக்கணும். உலகத்துல எந்த ஒரு மொழியில ஒரு சின்ன ஒரு அசைவு நடந்தா கூட அது உலகத்துல இன்னொரு இடத்துல நடக்கிற அசைவுக்கு அது காரணமாயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இன்னைக்கு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த கேஆஸ் தியரி பத்தி. ஆனால் இந்த கோக்கனுடைய வளர்ச்சியில இது ரொம்ப உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. உங்க புக்ல நீங்க கொடுத்திருக்கீங்க, செகண்ட் வேர்ல்டு வார் வந்த போது அதே தனக்கு ஆதாயம், அதாவது எரியிற கொள்ளில பிடிங்க நம்மகிட்ட லாபம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் கோக்குடைய இதுல நடந்திருக்கு இல்லையா. வேர்ல்டு வார் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் வந்து கோக் பரவறதுக்கு அந்த வேர்ல்டு வாரே ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது
உண்மை. உண்மையில சொல்ல போனா நீங்க எந்த நிறுவனத்தோட பிசினஸ் ஹிஸ்டரிய வந்து எடுத்து பாத்தீங்கன்னாலும், உதாரணமா நான் வந்து நோக்கியாவோட பிசினஸ் ஹிஸ்டரி எழுதியிருக்கேன், அந்த புத்தகத்தை கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு அநேகமா எல்லா தொழில்களையும் உலகப்போர் பாதிச்சிருக்கு. முதல் உலகப்போர், ரெண்டாவது உலகப்போர். காரணம் என்னன்னா கடுமையான கட்டுப்பாடுகள். உதாரணமா மெட்டலுக்கு வந்து கட்டுப்பாடு விதிச்சிருவாங்க. மெட்டல் இல்லாம வந்து பல தொழில்கள் நடக்க முடியாது, இயந்திரங்கள் உற்பத்தி செய்ய முடியாது, இயந்திரங்களை வாங்க முடியாது, மூலப்பொருள்களை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க, இல்ல பொருள்கள் வந்து ஏதாவது ஒரு உணவுப் பொருளா இருந்துரும். உதாரணத்துக்கு கொக்கோ கோலாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சர்க்கரை இருக்கு. சர்க்கரையை வந்து அவங்க ஆர்மியில சோல்ஜர்ஸுக்கு கொடுப்பாங்களா இல்ல கொக்கோ கோலா குடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா? நாடே வந்து உலகப் போர்ல மாட்டிட்டு இருக்கிற போது கொக்கோ கோலாக்கு சர்க்கரை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு தான் எடுப்பாங்க. ஆனா கொக்கோ கோலா விஷயத்துல வந்து உலகப் போர் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காரணமா அமைஞ்சு போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, உலகப் போர் வந்த புது வந்த நேரத்துல கொக்கோ கோலா வந்து அமெரிக்காவோட தேசிய அடையாளமா பெயர் பெற்றுடுச்சு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஊரை விட்டு கொஞ்ச நாள் வெளியே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்ப ஊருக்கு வரும்போது செய்யற முதல் வேலை வந்து இட்லி தோசை எங்கேயா கிடைக்குமான்னு தேடுறதா தான் இருக்கும். நமக்கு வந்து இட்லி தோசை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது. அங்க போய் நீங்க என்னதான் ஃபேன்சியான சாப்பாடு சாப்பிட்டுருந்தாலும் இங்க வந்தவொடனே இட்லி தோசையை தேடுற அந்த நாக்கு. அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அமெரிக்கன்ஸ், எஸ்பெஷலி சோல்ஜர்ஸ்னா இளம் வயதுக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொக்கோ கோலா ருசி பழகி போச்சு. அவங்கள தூக்கி நீங்க வந்து ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் சண்டை போடுறா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தே மிஸ் ஹோம்ல. அப்போ வந்து கொக்கோ கோலா குடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலா வரும். அதனால ரேஷன் மூலமா ஆர்மிக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்ல கொக்கோ கோலாவையும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இட் வாஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர். பாத்தீங்கன்னா நீங்க கப்பல்ல கொண்டு போனாலும் சரி, விமானத்துல கொண்டு போனாலும் சரி, எவ்வளவு இடத்த அடைச்சிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. கொக்கோ கோலா நீங்க சிறப்பாவே கொண்டு போனா கூட ஒரு விமானம் முழுக்க ஒப்பினாலும் அது நாலு நாள்ல குறைச்சு முடிச்சிருவாங்க எல்லா சோல்ஜர்ஸும். அதனால என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம இப்படி சிறப்பை வந்து அமெரிக்கால தயாரிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போறதை விட அமெரிக்கன்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் ஒரு பிளான்ட் அமைப்போம். ரொம்ப காமெடியா இருக்கும் அதை கேட்டீங்கன்னா. அந்த அந்த நேரத்துல வந்து கொக்கோ கோலாவோட டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஆர்மி பதவியெல்லாம் கொடுத்து அனுப்பி
வச்சாங்க.
ஆர்மி டெக்னிக்கல் பதவியை கொடுத்து அவங்க ஊர் விட்டு ஊர் போய் அங்க உட்காந்து ஒரு பாட்லிங் பிளான்ட் ஆரம்பிச்சு
ராணுவமே வந்து ஃப்ரீயா கட்டி கொடுத்துருக்கு தொழிற்சாலைகளை.
கரெக்ட், தொழிற்சாலைகளை அமைச்சு கொடுத்து இயந்திரங்களை அனுப்பி கொடுத்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்க போய் அங்க பாட்டில் பண்ணி கொக்கோ கோலாவை அமெரிக்கால கிடைக்கிற அதே விலைக்கு கொடுக்கணும். கொக்கோ கோலா எந்த சோசியல் சர்வீஸும் பண்ணல. அவங்களுக்கு வந்து அமெரிக்கால அந்த கொக்கோ கோலாவை வித்தா என்ன விலைக்கு கிடைக்குமோ அதே விலைக்கு தான் வெளிநாட்டிலையும் வித்திருக்காங்க. ஆனா போர் முடிஞ்ச போது அந்த தொழிற்சாலைகள் அத்தனையும் கொக்கோ கோலாக்கு இலவசமா கிடைச்சது. அவங்களோட தேசப்பற்ற பாராட்டி. அப்கோர்ஸ் அந்த நேரத்துல பெப்சியும் பல விஷயங்களை பண்ணாங்க. உதாரணத்துக்கு பெப்சி வந்து வீட்டை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்களோட குடும்பத்தினரோட பேசுறதுக்கு சில மையங்கள்லாம் அமைச்சாங்க, கம்யூனிகேஷன் சென்டர்ஸ்ங்கிற மாதிரி. அங்கே போனால் உங்களுக்கு வந்து பெப்சி இலவசமாக கிடைக்கும், இல்லை கம்மி விலைக்கு கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து உங்களோட உறவினர்களுக்கு, அப்போல்லாம் ஃபோன் இந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இல்லை, நீங்கள் போய் உறவினர்களுக்கு ஒரு மெசேஜை பேசலாம், அந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் உறவினர்களுக்கு போட்டு காட்டுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பெப்சியும் பண்ணுது. ஆனால் கொக்கோ கோலா மாதிரி உலக போரை பயன்படுத்திக்கிட்டு வளர்ந்த நிறுவனம் அநேகமாக ஆயுத கம்பெனிகளை தவிர வேறு எதுவும் இருக்கு
கிடையாது. சுக்கன், இந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது நடுவுல வரக்கூடிய திடீர்னு ஒருத்தரால அந்த கம்பெனி வந்து ஒரு வேற ஒரு முகம் மாறி காட்ட ஆரம்பிச்சிடும். இத்தனை நாளா வந்து ஒரு பேங்க்ரப்சி வரைக்கும் போன ஒரு கம்பெனிகள் எல்லாருமே தூக்கி நிறுத்தம் நடுவில் வந்து யாராவது ஒரு மேலாளர்களா இருப்பாங்க. இப்ப சார்லஸ் குட் பெப்சிக்கு மாதிரி கோலாக்கு ஒரு ராபர்ட் உட்கிரஃப் இருந்திருக்காரு இல்லையா, அவர் வந்த பிறகுதான் கோலாவினுடைய அந்த விற்பனை ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு. அது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்கீங்க உங்க புக்ல அந்த சாப்டர்லயும்.
ராபர்ட் உட்கிரஃப் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற கோகோ கோலாவின் தந்தை அப்படின்னு ஒரு பட்டம் யாருக்காக கொடுக்கணும்னா அது வந்து ராபர்ட் உட்கிரஃப் தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொக்கோ கோலால் அவர் இல்லாமல் ஒரு அணுகூட அசையாது, அப்படி ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தவர். ரொம்ப கோவக்காரர், ரொம்ப அவரை மிஞ்சி யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது கம்பெனியில், அப்படி ஒரு ஆதிக்கம் செலுத்தினவர். உண்மையில பணம் போட்டு கொக்கோ கோலாவை ஆரம்பித்தவங்க கூட அப்படி ஒரு ஆதிக்கத்தை அந்த நிறுவனத்தில் செலுத்த முடியல. இன்ஃபேக்ட் பின்னால் கொக்கோ கோலாவோட ஃபார்முலா மாறினதை பற்றி நம்ம பேச போகிறோம். உட்ரஃப் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த ஃபார்முலாவில் யாரும் கை வைக்க முடியல. அதுக்கு ஒரு காரணம் உட்ரஃப். அவரோட ஆளுமை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அவருக்கு கீழே உருவான தலைவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் கொக்கோ கோலாவை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நேரடியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு தலைமுறை தாண்டி இருக்கலாம்.
இல்லை என்ன ஒரு பெரிய ஜோக்குனா, உட்ரஃபுடைய அப்பாவே தன் பையனை இது உள்ள விடக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டு. ஆமாம்,
உட்ரஃப் வந்து ஒரு அந்த வயசு வாலிப பசங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு தன்மையோட சுத்திட்டு இருந்தவர் தான். ஆனால் ஒன்ஸ் கொக்கோ கோலாவோட அந்த இந்த விஷயம் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த இடத்துல கொக்கோ கோலாவோட வரலாறுலையும் சரி, பெப்சியோட வரலாறுலையும் சரி, அதை தூக்கி நிறுத்தின எல்லாருமே ஒரு தனிப்பட்ட போதையோட செஞ்சிருக்காங்க. அது கொக்கோ கோலா பானத்தை போலவே கொக்கோ கோலா நிறுவனம் வந்து உட்ரஃப்க்கு வந்து ஒரு போதையை கொடுத்துருக்கு. அது ஒரு கோக் குடிச்சிட்டு ஒருத்த வந்து ஹா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான்ப்பான்னு சொல்கிற மாதிரி கொக்கோ கோலா நிறுவனத்தை வழிநடத்துறது அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சா ரொம்ப ஒரு இதுவான விஷயமா இருந்திருக்கு. உட்ரஃப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து பல மேலாளர்களை வந்து வளர்த்து விட்டவர். அவருக்கு பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது, எல்லாம் இங்க கத்துக்கிட்டது தான். அஃப்கோர்ஸ் ஒன்னு ரெண்டு வேலைகள் முன்னால பண்ணியிருக்காரு, ஆனா அதெல்லாம் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்லை. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும், இந்த பிசினஸ் எங்க போகணும், ஒரு சேல் குறையுதுன்னா அது என்ன எப்படி வந்து அதை டியூன் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து நேச்சுரலா வந்தது. உட்ரஃப் வாஸ் எ வெரி நேச்சுரல் மேனேஜர். அதே போல உட்ரஃப் தனக்கு பிறகு யார் அப்படிங்கறத வந்து அவர் வந்து வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் ரிட்டையர் ஆக போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனா அவருக்கு பதிலாக யார் வருவாங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு வித கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அவர் போக விடல. தொடர்ந்து நீயா இருக்கலாம் இல்ல அவனா இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களும் இன்னொருத்தரும் ஒரே நேரத்துல கம்பெனியில சேர்றீங்க, உங்க பாஸ் ரிட்டையர் ஆகிறாரு, உங்க கூட கம்பெனியில சேர்ந்தவர் பாஸ் ஆகி நீங்க அவரு கீழே வேலை பார்க்க வேண்டி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க அவருக்கு போட்டி போட்டு உழைப்பீங்க இல்லையா, அதை வந்து அவர் செஞ்சார். அவர் கொக்கோ கோலால இருந்த வரைக்கும் தொடர்ச்சியா அந்த தனக்கு கீழே வேலை செஞ்ச அத்தனை மேனேஜர்களையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கியிருக்காரு. அதனால தான் அவர் விலகின போது ஒரு பெரிய சந்தேகம் வந்தது மக்களுக்கு, கொக்கோ கோலா என்ன ஆகும் இனிமே, இவர் இல்லைன்னா கொக்கோ கோலாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்து மெயின் பதவியிலேருந்து விலகின அப்புறமும், சிஇஓ பதவியிலேருந்து விலகின அப்புறமும் ஒரு சேர்மனாக இருந்து தொடர்ந்து வழி நடத்திக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் கொக்கோ கோலா நிறுவனத்தில் அவரை கேட்காம எந்த முடிவும் எடுக்கப்படலைங்கிறது தான் உண்மை.
இல்லை, அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து தன்னை எங்கேயுமே முன்னாடி நிறுத்திக்கல. டைம் இதழில் வந்து ஒரு அட்டைப்படத்தில் வந்து அவருடைய புகைப்படம் போடணும் அப்படின் போது கூட கம்பெனி தான் முதல்ல, என்னுடைய தனிப்பட்ட எந்த போட்டோவும் எங்கேயுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்திருக்காரு.
ரொம்ப உண்மை. அவங்களுக்கு வந்து தங்களோட நிறுவனத்தை வந்து வளர்த்து செல்றது ஒரு பெரிய போதையா இருந்தது, தன்னோட முகத்தை வந்து அச்சில பாக்குற ஒரு போதை இல்லை.
நேர்களே, சென்னை 33வது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய நிறைவு நாள் இன்னைக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கிழக்கு பதிப்பகமும் இந்த புத்தக கண்காட்சி சார்ந்து நிறைய புது தலைப்புகள்ல புத்தகங்களை கொண்டு வந்திருக்காங்க. வரலாறு, ஆன்மீகம், இலக்கியம் சார்ந்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. சென்னை புத்தக கண்காட்சியினுடைய கிழக்கு பதிப்பகம் ஸ்டால்ல உங்களுக்கு அந்த புக் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இந்த நிகழ்ச்சி கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. கிழக்கு பதிப்பகம் வெளியிடுற புத்தகங்களை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம். இந்த புத்தக கண்காட்சி தவிர உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா கடைகளிலுமே கிழக்கு பதிப்பகம் வெளியிடுற எல்லா புத்தகங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லா இடத்திலுமே கிழக்கு பதிப்பகத்தினுடைய புத்தகங்கள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆழ்வார்பேட்டையில் எல்டாம் சோடில் இருக்கிற பிரத்யேக ஷோரூமுக்கும் வந்து நீங்க புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். புத்தகங்கள் பத்தி மேல் அதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500045642. இந்த தொலைபேசி மூலமா புத்தகத்தை பத்தின எல்லா தகவல்களையும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், குறைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. kpc@nhm.in இந்த இணைய முகவரியில உங்களுடைய தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். அல்லது ஆன்லைன் மூலமா புக் வாங்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா nhm.in இந்த இணைய முகவரி மூலமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன்லயும் கிழக்கு பதிப்பகம் வெளியிடுற புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில நாம பெப்சியும் கோக்கும் எப்படி உலகளாவிய குளிர்பானமா ஆச்சு அப்படிங்கறத பத்தி சொக்கனோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கோம். சொக்கன், எந்த பொருளை எடுத்தாலும் இன்னைக்கு ஒரு தீக்குச்சியா இருந்தாலும் சரி, குண்டூசியா இருந்தாலும் சரி, அதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் விளம்பரம் அப்படிங்கிறது. மக்களுடைய மனசுல அந்த பிராண்ட் நேமையும் அந்த பொருளையும் விளம்பரப்படுத்தி உங்க மனசுல வர வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் முக்கியமான ஒரு வினிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படை பாடம் ஆயிடுச்சு. ஆனா கோக்கும் பெப்சிக்கும் அதுக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, நிறைய பணம் தண்ணியா செலவழிச்சிருக்காங்க. இந்த விளம்பர ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்படி இருந்தது
நீங்களே யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சர்க்கரை ஏற்றப்பட்ட ஒரு தண்ணீர் தான் அது, பெப்சி கொக்கோ கோலா ரெண்டுமே. அதை வந்து பிரபலப்படுத்தணும்னா விளம்பரங்களோட துணை இல்லாமல் முடியாது. அதை வந்து ஆரம்பத்திலேயே கொக்கோ கோலா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கொக்கோ கோலா ஆரம்பித்த சில வருடங்களுக்குள்ளாகவே அமெரிக்க சுவர்களில் அதிகம் எழுதப்பட்ட ஒரு லோகோவாக அது வந்து மாறிடுச்சு. சுவர் விளம்பரங்களோட இதை வந்து அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து இலவச கூப்பன்கள், நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இலவச கூப்பன்களை வந்து வாரி இறைச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, ஒரு தடவை குடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வருவாங்கங்கிற ஒரு தைரியம். அடுத்து வந்து பொருள்களை வந்து இலவசமாக கொடுத்தாங்க மக்களுக்கு. உதாரணமாக சம்மர் டைமில் வந்து இந்த கை விசிறிகளை கொடுப்பாங்க, அதில் கொக்கோ கோலாவோட விளம்பரம் இருக்கும். ட்ரே கொடுப்பாங்க மக்களுக்கு வந்து வீட்டில் பானம் சர்வ் பண்ணுறதுக்கான ட்ரேஸ் கொடுப்பாங்க, அதில் வந்து லோகோ இருக்கும். இப்படி பல பொருள்கள் மூலமாக மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. பின்னால் வந்து ரேடியோ டெலிவிஷன் மாதிரி ஊடகங்கள் அறிமுகமான போது அதையும் ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. கொக்கோ கோலாவோட விளம்பர ஜிங்கிள்ஸ் தனி சிடியாக வெளியாகி விற்பனையாகியிருக்கு. இன்றைக்கி கூட எந்த நிறுவனமும் அதை வந்து பெருமையாக சொல்லிக்க முடியாது. இன்றைக்கி டிவியில் எவ்வளோ விளம்பரங்கள் பார்க்குறோம், சொல்லப்போனால் டிவி நிகழ்ச்சிகளை விட விளம்பரங்கள் சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எந்த கம்பெனியாவது நாங்கள் எங்கள் விளம்பரத்தை வந்து வெளியிட்டு விற்றோம்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அந்த பெருமை வந்து இன்றைக்கி வரைக்கும் கொக்கோ கோலாக்கு மட்டும்தான். அந்த அளவுக்கு அவங்களோட விளம்பரங்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப ஈர்த்தது. 80% காரணமே விளம்பரங்கள் தான் அப்படின்னு சொல்லிடலாம். பாக்கி 20% தான் ஒரு டேஸ்ட்டோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ எல்லாமே வரும். இதே விஷயத்த பெப்சியும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பெப்சி வந்து வேற மாதிரி விளம்பரங்கள் செஞ்சாங்க, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். பட் அவங்களும் விளம்பரங்களை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பின்பற்றினாங்க. அந்த ஃபார்முலாஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் விளம்பரத்துக்காக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் கடுமையான போட்டி. ஒருத்தர் இவ்வளோ பிரபலமாயிடுச்சே பானம், இனிமே எதுக்கு விளம்பரம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கொக்கோ கோலா பெப்சிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம டே டு டே வொக்காபுலரியில் சேர்ந்துட்ட வார்த்தைகள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க விடுறது கிடையாது, விளம்பரங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு தான் இருக்கு. அது இல்லாமல் இந்த தொழில் இருக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு.
மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் இந்த விளம்பரங்கள் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல கூட பெப்சி கொஞ்சம் முன்னேறி வந்த பிறகு, ஆரம்பிச்ச பிறகு, கோக்குனா கொஞ்சம் புதுமை பழமை, பெப்சினா கொஞ்சம் வந்து புதுசு, இளைய தலைமுறையினரும் சிறுவர்களும் தான் அதை ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான, நண்பர்கள் ஒன்றா உட்காந்து குடிக்கிற மாதிரி அந்த பானம் அருந்துற மாதிரியான விளம்பரங்கள் அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தர் எதை சூஸ் பண்ணுவார்னா பெப்சி தான் சூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பர உத்திகள் அவங்க ஆரம்பிச்சாங்க. இதில் வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய பங்கெல்லாம் நிறைய இருக்கு, அது உங்கள் புக்கில் நீங்கள் எழுதியிருக்கீங்க.
பெப்சியோட ஆரம்ப காலத்தில் பெப்சி சந்திச்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து கொக்கோ கோலாவோட பிரம்மாண்டத்துக்கு முன்னால் அவங்களால போட்டி போட முடியல. அவங்க எதாவது செஞ்சாகணும் புதுசாக, அதனால அவங்க செஞ்ச முதல் புதுமை விலையை குறைச்சாங்க. பெப்சி கொக்கோ கோலா என்ன விலைக்கு கிடைச்சதோ அதில் பாதி விலைக்கு பெப்சி கிடைச்சது. அதே 5 சென்ட் விலை, ஆனால் அளவு வந்து டபுள், பாதி விலை. அதனால மக்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்தில் அது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணிச்சு. ஆரம்பத்தில் சேல்ஸ் அதிகரிக்க உதவி பண்ணிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பெப்சி வந்து சீப்பான பிராண்ட், அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீங்கள் வந்து நான் புது பானம்னு சொல்ல முடியாது. நீங்கள் 70 வருஷம் 80 வருஷம் இருக்கீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறது தெரியும். ஆப்போனண்ட்டும் வயசாயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவன் என்ன என்னை விட 10 வயசு தான் சின்னவன், ஆனால் யூத் மாதிரி பின்பம் காட்டுறானே அப்படின்னு கொக்கோ கோலாவில் புலம்ப முடியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெப்சிங்கிறது ஒரு பிராண்டே கிடையாது, அது ஒரு சீப் சீப் இமிட்டேட்டர். அதை தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்தார் பெப்சிக்கு. மைக்கேல் ஜாக்சன் அன்னைக்கு வந்து இளைஞர்களோட ஒரு
ஐகான்.
அதனால மைக்கேல் ஜாக்சனை பிடிச்சி தன்னோட விளம்பரங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே மைக்கேல் ஜாக்சனோட டான்ஸை பார்த்தா மக்களுக்கு பெப்சி ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாட் த அதவே, பெப்சியை பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் ஞாபகம் வரணும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க பண்ணது. ஆனால் இன்டெரக்டா அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் உருவாக்கிடுச்சுன்னா, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு துள்ளலான ஒரு இமேஜ் வந்து பெப்சிக்கு கிடைச்சிருச்சு. கொக்கோ கோலாவில் இன்னைக்கு வரைக்கும் அதை மேட்ச் பண்ண முடியல. அஃப்கோர்ஸ் கொக்கோ கோலாவும் நிறைய ஸ்டார்ஸ்
ரசிகர்கள்
மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் பெப்சிக்கு. அதனால அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிம்பத்தை இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பெப்சினா ஒரு யூத்ஃபுல் பிம்பம் தான் இருக்கு. நம்ம ரேப்பர் ரெண்டு புத்தகங்களோட அட்டைப்படங்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும்.
சக்கர், நீங்க இந்த கோக் பெப்சியினுடைய விளம்பர ஸ்ட்ராட்டஜி பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, கிழக்கு பதிப்பகம் சார்பா விளம்பர மாயாஜாலம் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்கிற சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பெப்சியும் கோக்கும் என்ன மாதிரியான, அதாவது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இது கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாருக்குமே சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாருன்னு
கேட்டுரும். பெப்சி கோக்குங்கிறதே ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபைட்டுங்கிறத விட, சாதாரண ஒரு எம்ஜிஆர் சிவாஜி இல்ல ஒரு ரஜினி கமல் ஒரு விக்ரம் விஜய்ங்கிற ஃபைட்டை தாண்டி ஒரு ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள வந்த ஃபைட். அதாவது இவங்க வந்து கோக்குனோட அவங்க பெப்சின்னாங்க, இவங்க ஸ்ப்ரைட்னா அவங்க மவுண்டன் டியூ சொன்னாங்க, இவங்க ஃபேண்டா கொண்டு வரும்போது அவங்க மிரிண்டா கொண்டு வந்தாங்க, இவங்க கிண்ட்லினா அவங்க அக்வாஃபினா. சோ இந்த ஃபைட்ட வந்து ஒவ்வொரு கேம்புக்கும் எடுத்துட்டு போனாங்க, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஃபைட்ட ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோக் மினிட் மேட்னு ஒரு பிராண்ட் ஜூஸ் லான்ச் பண்ணாங்க, உடனே பெப்சி வந்து டிராபிகரான அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த இது வந்து ஒரு 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 ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள ஒரு ஃபைட். இந்த இது ஆல்மோஸ்ட் பிகேம் ஈகோ கிளாஷ் அக்ராஸ் தி வேர்ல்ட். அது அந்த ஃபைட் அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் எனக்கு இதுல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நான் பாக்குறதுல என்னன்னா, பெப்சி கோக்குங்கிற அந்த ஃபைட்டோட உக்கரம் குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்தியால ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னாக்க பெப்சிக்கும் கோக்குக்கும் ஃபைட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப நீங்க வந்து கோக்கு வந்து பல பிராண்ட்ஸ் வந்து பெப்சியை கிண்டல் பண்றதுக்குமே லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்ப்ரைட்னு ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாலே. அந்த பிராண்டோட அட்வர்டைசிங் நீங்க பாத்தீங்கன்னாக்க பெப்சியோட ஆட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கும். தம்ஸ்அப்பையும் அவங்க அப்படிதான் கொண்டு வந்தாங்க. இப்ப பெப்சி ஒரு காலத்துல வந்து குரங்க வச்சு ஆட் கொடுத்தாங்க ஒரு 10 வருஷம்
முன்னாலே.
உடனே கோக்கு வந்து தம்ஸ்அப் யூஸ் பண்ணி பைபிய பந்தர் டேஸ்ட் தண்டர்னு கொடுத்தாங்க. அதாவது பந்தர்னா ஹிந்தியில குரங்கு. அதாவது பெப்சி, அதாவது என்ன சொல்ல வர, கோக்குக்கும் பெப்சிக்கும் உள்ள அந்த ஃபைட் ஒரு 2 வருஷமா ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்களோட ஸ்பெண்டிங் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க 200 கோடி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு 2 வருஷம் முன்னால ரெண்டு பேரும். இப்போ அது ஒரு 125 crores குறைஞ்சதா மீடியால சொல்றாங்க. நான் இது வந்து ஒரு இது பாத்தீங்கன்னாக்க நான் என்ன நினைக்கிறேன், ரெண்டு ரீசன்ஸ். ஒன்னு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் கோலா பானத்துல வந்து பெஸ்டிசைட்ஸ் கலந்திருக்குன்னு ஒரு பொருள்
ஒரு பெரிய இந்தியா முழுக்கவே இருந்தது.
அந்த அது உண்மையா பொய்யாங்கிறது நம்ம அது வந்து இறங்க வேண்டாம். அந்த புரளி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட உக்கரமும் அதுக்கப்புறம் தான் தனிஞ்சதுன்னு நான்
நினைப்பேன்.
ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமா எனக்கு தெரியல. அதாவது நாம ரெண்டு பேரும் படிச்சுக்க வேண்டாம், நம்மளோட பேசிக் சஸ்டெனன்ஸுக்கே இங்க உள வைக்கிறாங்க. இதுல வந்து பெஸ்டிசைட் இருக்குங்கிற அந்த விஷயம் பெருசாச்சுன்னா மக்கள் நம்ம கோலா பானத்தையே வெறுத்துருவாங்கிற ஒரு ஒரு ஃபியர் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் வந்திருக்கலாம். சோ நாம ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேண்டாம், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டுங்கிற மாதிரி நாம இத அடிச்சுக்க வேண்டாம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து அவங்க தங்க தங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத
நிறுத்திக்க.
ஆல்சோ குட் பி பிகாஸ் இன்னொரு ரீசன் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியால பான இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குறைக்க குடிக்கிறது ரொம்ப கம்மி இந்தியால. இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 100 பேர் வந்து ஏதாவது ஒரு ஒரு கோலாவையோ ஒரு இதோ ட்ரிங்கோ குடிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்தியால வந்து ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் 100ல் 10 பேர் தான் இதை குடிக்கிறவங்க இருப்பாங்க. சோ நாம ரெண்டு பேரும் எதுக்கு இந்த 10 பேருக்கு போறதுக்கு எதுக்கு அடிச்சுக்கணும், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய பேரை கோலா பானம் குடிக்க வைக்கணும் அப்படின்னு அதை சேர்ந்து பண்ற ஒரு முயற்சியா கூட எனக்கு தெரியுது.
சோ
ஐ வுட் சே தி இன்டென்சிட்டி ஆஃப் ரைவல்ரி பிட்வீன் பெப்சி அண்ட் கோக்
ரொம்ப நல்ல நேர்களை, இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. வெற்றியாளர்களுடைய கதை எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுதான். ஏன்னா அவங்க எப்படி விழுந்தாங்க, எப்படி எழுந்தாங்க அப்படிங்கறதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் எப்பவுமே நிறைய உண்டு. இதுலயும் கோக்கும் பெப்சியும் எப்படி ஒரு உலகளாவிய மார்க்கெட்டை பிடிச்சாங்க அப்படிங்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சொக்கன் சொல்லிட்டு இருக்காரு. சொக்கன், அதாவது இந்த ஃபார்முலா சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து உங்க புக்ல இருக்கு. ரொம்ப வருஷமா ரொம்ப சீக்ரெட், அதாவது யாருக்குமே தெரியாது, அந்த கம்பெனி இருக்கிற நிறைய பேருக்குமே அந்த ஃபார்முலானா என்ன, அது எங்க இருக்கு, யார் கையில இருக்கு அப்படின்னு தெரியாத மாதிரி கோகோ கோலாவுடைய ஃபார்முலாவை அவங்க காப்பாத்திட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா பெப்சி போட்டிக்கு வந்த உடனே ஏன் பெப்சி மேல போயிட்டே இருக்கு, அப்ப பிராண்ட்லுடைய சில ஃபார்முலா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்சை வந்து கோகோ கோலா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது அவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய அடியா மாறி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு சாப்டர்ல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
ஆமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து இட்லியை வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ்ட்ல சாப்பிட்டு பழகிருக்கோம், நம்ம பல வருஷமா பழகிருக்கோம், எல்லாரும் அதை வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இட்லி மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் ஏதோ ஒரு பண்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இமீடியட்டாக அந்த இட்லியை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நம்ம பிராண்ட் ஏதோ தடுமாறுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை வந்து பெப்சி கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலி பெப்சி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு குளிர்பானங்களை தரோம், அது எது பெப்சி எது கோக்குன்னு சொல்ல மாட்டோம், குடிச்சு பாருங்க ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லா விதமான மக்களையும் கேட்டாங்க. கோக் பிறந்ததுல இருந்து கோக்கு தான் குடிச்சேன் நான் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட கூட போய் கேட்டாங்க. அந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் லேபிளை கழட்டிட்டு பார்த்தா மக்களுக்கு வந்து பெப்சி தான் அதிகம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து, சர்வே ரிசல்ட். இதுக்கு பேர் பெப்சி சேலஞ்சுன்னு வச்சு இந்த முடிவுகளை வந்து ரொம்ப இதுவாக பிரபலப்படுத்தினாங்க விளம்பரங்கள் மூலமாக. கோகோ கோலாவுக்கு பயமாயிடுச்சு, ஒருவேளை நம்ம ஃபார்முலாவில் கோளாறு இருக்குமோ அப்படின்னு வந்து அவங்க நினைக்க ஆரம்பிச்சு. இவ அவங்களுக்கு வந்து 80 வருஷம் இல்லை 95 வருஷம் இந்த இது வந்தபோது 95 வருஷமா சக்சஸ்ஃபுல்லாக தொடர்ந்துகிட்டு இருக்கிற பிராண்டு முக்கியமாக தெரியல. அவங்களுக்கு வந்து இப்போ கடந்த 2-3 வருஷமா மக்களோட டேஸ்ட் மாறிடுச்சோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க பண்ண ஒரு முட்டாள்தரம். அவங்க என்ன பண்ணாங்க, பெப்சி வந்து நம்மளை விட சுப்பீரியராக, நம்மளும் அவங்க அளவுக்கு விளம்பரம் பண்ணுறோம், நமக்கும் ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, ஆனாலும் பெப்சி விற்பனை அதிகரிக்குது, மக்கள் சேலஞ்சில் அதை விரும்புகிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, ஃபார்முலாவில் கை வச்சிட்டாங்க. ராபர்ட் உட்ரஃப் அப்போ உயிரோடு இருந்தார். ராபர்ட் உட்ரஃப் மட்டும் திடகாத்திரமாக எழுந்து நடமாடக்கூடிய நிலைமையில் இருந்தாருன்னா ஃபார்முலாவில் கை வைக்கவே அனுமதிச்சிருக்க மாட்டார்னு தான் இன்றைக்கும் கோகோ கோலா சப்போர்ட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அவர் வந்து மரண படுக்கையில் இருந்தார், நடமாடிக்கிட்டு இருந்தார், ஆனால் ஒரு யோசிச்சு பிஸ்னஸ் முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அதனால அவருக்கு கீழே அடுத்த லெவலில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஃபார்முலாவை மாத்திர தான் முடிவு பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட ஒப்புதலும் வாங்கிட்டாங்க. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, ஃபார்முலா மாற்றத்துக்கு ஒப்புதல் கொடுத்து கொஞ்ச நாளில் வந்து உட்ரஃப் வந்து இறந்துட்டார். அது வந்து அவருக்கு ஒரு தொடர்ச்சியான மனவேதனையை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா மாறிப்போச்சு, புது கோக் ரிலீஸ் ஆயிடுச்சு. கோக் வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஃபார்முலா மாறிட்டதுனால மக்கள் பெப்சிட்டு இருந்து நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்ன அவங்க பண்ண ஒரு பெரிய தப்புன்னா, அந்த புது ஃபார்முலா பெப்சி மாதிரியே இருந்தது. பெப்சி மாதிரி இன்னொரு பிராண்ட் எதுக்கு, ஆல்ரெடி பெப்சி இருக்கு, பெப்சி மாதிரி ஃபார்முலாவில் கோகோ கோலாவும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பெப்சிக்கு தான் கெயின் ஆகிடும். அதனால வந்து மக்கள் வந்து கோகோ கோலாவை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு அந்த பழைய ஃபார்முலா தான் பிடிச்சிருக்கு, புது ஃபார்முலா பிடிக்கல, எங்களுக்கு இது வேண்டாம், புது ஃபார்முலா எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பழைய ஃபார்முலா கொண்டு வரணும்னு நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் நம்புறது கூட கஷ்டமா இருக்கும், நம்ம எதுக்கோ போராட்டம் நடத்துறோம். அவங்க கோகோ கோலாவோட பழைய ஃபார்முலாவை கொண்டு வரணும்னு சொல்லி புது கோகோ கோலாவை வாங்கி உடச்சு சாக்கடையில் ஊத்துனாங்க. டெய்லி வர்ற டெலிஃபோன் கால்ஸை சமாளிக்க முடியல கோகோ கோலா பீப்புளால், ஃபோன் மேலே ஃபோன், லெட்டர் மேலே லெட்டர், மக்கள் வந்து தீக்குளிக்காதது தான் பாக்கி எல்லாம் செஞ்சுருக்காங்க, நம்ம ஊராக இருந்தால் அதையும் செஞ்சுருப்பாங்க. அதனால வந்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளோட பலம் வந்து ஃபார்முலா தான், அதில் கை வச்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு 3 மாதத்துக்குள்ளே அதை ஒத்துக்கிட்டு ஃபார்முலாவை வந்து ரிவர்ட் பண்ணிட்டாங்க, பழைய ஃபார்முலா. அப்பவும் அவங்களோட ஈகோ வந்து அதை ஒத்துக்க விடலை, புது ஃபார்முலாவும் மக்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் பழைய ஃபார்முலாவையும் மக்கள் ரசிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி பூசி மெழுகி ரெண்டு கோக்கையும் விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த புது கோக்கு வந்து காணாமே போச்சு. இன்றைக்கும் அந்த பழைய கோக்கோட ஃபார்முலா தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவங்களோட சரித்திரத்தில் அவங்க செஞ்ச ஒரு கொஞ்சம் மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சதுனால பெப்சிக்கு வந்து விற்பனை ஏறிச்சு அவங்க கோகோ கோலாவை மிஞ்சி மேல போனாங்க. ஆனா கோகோ கோலா சுதாரிச்சுக்கிட்டு பழைய ஃபார்முலாவுக்கு போய் மத்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எஃபெக்டிவா அப்ளை பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் பெப்சி பழையபடி 2வது இடத்துக்கு போயிடுச்சு.
சொக்க, நீங்க வந்து இப்போ பெப்சி கோக் எப்படி உலகம் முழுக்க பரவினாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா விளம்பரங்கள் தான் அதனுடைய முதுகெலும்பா இருந்தது அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வரீங்க. கிழக்கு பதிப்பகம் சார்பா விளம்பரம் மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்கிற சதீஷ் இதை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். சதீஷ் சார், அதாவது இப்ப நீங்க விளம்பரம் ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. அதாவது அவங்களுடைய கோக் பெப்சியினுடைய விளம்பர யுத்திகள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான ரீஜனல் விஷயங்களை உள்ள கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன, அதாவது நீங்க நிறைய வருஷங்கள் விளம்பரத்துறையில பணியாற்றியவருங்கிறதுனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
நாம வந்து அவங்க நிறைய இந்தியன் கம்பெனிஸ் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணுங்க. இப்ப இந்த பெப்சி ஆகட்டும் கோக் ஆகட்டும் கிட்டத்தட்ட உலகத்துல ஒரு 150-160 கண்ட்ரிலயும் விற்கிறதா சொல்றாங்க. பட் அவ்வளவு வேர்ல்டு வைடா இருக்கிற ரெண்டு கம்பெனிஸ் உலகம் ஃபுல்லா விக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்து இந்த மார்க்கெட்டை ரொம்ப சீக்கிரம் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்தியால வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பெரிய ஹிட்டான ஹிந்தி படம் தமிழ்ல ரீமேக் பண்ணா அது இந்திய ஃபிளாப் ஆயிடுது. நம்மளே இதை பாத்துட்டு இந்த படத்தை ஓட்டுறாங்க ஹிந்தியில நம்ம நினைப்போம். அதே மாதிரி தமிழ்ல பெரிய ஹிட்டான படம்
ஹிந்தியில கூட ஓடாது.
அந்த மாதிரி இருக்கும் போது அட்வர்டைசிங் மட்டும் எப்படி ஒரே ஒரு நாட்டுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி ஒரு ஆட் எப்படி பண்ணணும்னு யோசிச்சவங்க ஃபர்ஸ்ட். வெறும் நீங்க சொல்ற மாதிரி ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, ஆக்டர்ஸ் கரெக்ட். இப்ப ஒரு அமீர் கான் ஹிந்தியில இருக்கிற தெரிஞ்ச அளவுக்கு மதுரைக்காரருக்கு தெரியாம
இருக்கும்.
இப்ப ஒரு பிரியங்கா சோப்ரா இல்ல ரவி ராணி முகர்ஜின்னு யாரையாவது நீங்க ஹிந்திக்காரங்களுக்கு தெரியாது தெரியுங்களா இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு திருநெல்வேலிக்காரங்கள்ட்ட பிரியங்கா சோப்ரானா ஏதோ ஹிந்தி படம் பேர் சொல்றீங்கன்னு நினைச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க லோக்கல் ஸ்டார்ஸ் போட்டு அவங்க ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பிராண்ட்ஸ் டு டு தட். அது மட்டும் இல்லாம அப்ப கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட் பண்ணி ஹிந்தியில அதே டப் பண்றது, அப்படியே தமிழ்ல டப் பண்றது, தெலுங்குல டப் பண்றதுன்னு வச்சிருந்தாங்க.
அப்படி இல்ல,
நீங்க மிரிண்டா ஒரு ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பெப்சி ரொம்ப அழகா பண்ணுவாங்க. மிரிண்டா ஆட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா தமிழே யோசிச்சு தமிழே எழுதி தமிழ்நாட்டுக்கு பண்ண ஆட் அது. நான் இப்போ அசினோட ஒரு கமர்ஷியல் பாத்திருக்கீங்க, காய்கறி வாங்க போவாங்க.
ஆமா,
முட்டகோஸ்னா முட்டகோஸ் இல்ல கம்ஸ் ஃப்ரம் கோயம்பேடு கடைக்காரன் நினைச்சது.
சொக்கன், அதாவது இந்த பெப்சி கோக் ரெண்டுமே வந்து வெளிநாட்டிலிருந்து நமக்குள்ள வந்த பானம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம உள்நாட்டு பானங்கள் எல்லாத்தையுமே வந்து அடையாளமே இல்லாத பண்ண ஒரு விஷயம். எல்லாத்தையும் மீறி பெப்சி, அதாவது பெப்சியில இருக்கிற ஒரு ஒரு இந்தியன்ஸ் என்ன அப்படின்னா, அங்க இந்திரா நோய் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இல்லையா?
இந்திரா நோய் வந்து பெப்சியில வந்து ஒரு சாதாரண பதவியில சேர்ந்து படிப்படியா முன்னுக்கு வந்தவங்க. அவங்க வந்து நேரடியா உயர் பதவி அடைஞ்சிடல, படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் முதல்ல அமெரிக்க பிரிவோட தலைவரானாங்க, அப்புறம் உணவு பிரிவோட தலைவரானாங்க, அப்புறம் ஒட்டுமொத்த பெப்சி நிறுவனத்துக்கும் தலைவரானாங்க. அந்த மாதிரி ஒரு படிப்படியான வளர்ச்சி தான் அவங்க உண்மையில. இந்திரா நூயி வந்து அவங்க இங்கே பிறந்தது படித்தது எல்லாம் சென்னையில், அப்புறம் கொல்கத்தாவில் படித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா போய் சில நிறுவனங்களை வேலை பார்த்துருக்காங்க. பெப்சியில் வந்து அவங்க பண்ண சில மாற்றங்கள் தான் அவங்களுக்கு வந்து வேர்ல்டு உலக பவர்ஃபுல்
லேடிஸ்
வரிசையில் வந்து ஒரு இடம் பிடிச்சோம். இன்றைக்கும் வந்து இந்திரா நூயி வந்து பெப்சியோட தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்ட போது வந்து அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது என்னென்னா, கோகோ கோலாவுக்கு வந்து தொடர்ந்து அதே போட்டியை கொடுப்போம், அந்த முதலிடத்தை பிடிப்போம்ங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் அதை சாதிச்சு முடிச்சாங்கன்னா உண்மையிலேயே இந்த கோலா வார்ஸ் சரித்திரத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து பெப்சி இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. கோகோ கோலா வந்து இன்றைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸை கிட்டத்தட்ட 120 வருடங்களாக தங்களோட ஸ்ட்ரென்த்ஸை தக்க வச்சுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கோகோ கோலா மிஸ்டேக் பண்ண போகிறது கிடையாது. பெப்சி அதை வந்து எதிர்பார்த்துருக்க முடியாது. பெப்சி உண்மையிலேயே அவங்களை விட வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வந்தால் தான் அந்த அதை வந்து அவங்க சாதிக்க முடியும். இன்னைக்கு சில சில நாடுகளில் பெப்சி வந்து கோகோ கோலாவை மிஞ்சி இருக்கு, ஆனால் பல நாடுகளில் கோகோ கோலா தான் விற்பனையிலையும் பிராண்ட் இமேஜ்லையும் எல்லா விதத்துலையும் வந்து முதல் இடத்துல இருக்கு. சுவைன்னு பார்க்க போனால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சுவை நிபுணர்கள் ஒரு 30 வகையான ஃபேக்டர்ஸை வச்சு அதை அளந்து பார்த்து கூட ரொம்ப கன்க்ளூசிவாக சொல்ல முடியல, இந்த டேஸ்ட் சுப்பீரியர் அந்த டேஸ்ட் சுப்பீரியர்னு சொல்ல முடியல. ஆனால் ஒரு நிறுவனம் என்ற அளவில் கோகோ கோலா ரொம்ப முன்னால இருக்கு. பெப்சி இவ்வளோ காலம் அவங்களுக்கு போட்டி ஈக்குவலாக போட்டி கொடுத்து வந்திருக்கிறதே பெரிய விஷயம்தான். பெப்சி வந்து கோகோ கோலாவை மிஞ்சி முன்னால போனாங்கன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்திரா நோய் காரணமாக அமைஞ்சாங்கன்னா அது நமக்கும் ஒரு பெருமையாக சொல்லலாம்.
முச்சுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது உங்க புக்கை உடனே வாங்கி படிக்கணும் அப்படின்னு தூண்டுற மாதிரி, ஏன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப கம்மி தான் இதுல. உங்க புக்கை படிக்கும் போது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வரலாறு தகவல்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதாவது இப்படிலாம் கூட ஒரு போட்டி வருமா, இப்படிலாம் கூட இதை பயன்படுத்திக்க முடியுமா, அந்த ஒரு டேர்னை வந்து இப்படி பயன்படுத்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய நீங்க உங்க கோக் பெப்சி ரெண்டு புத்தகத்திலயுமே சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு அருமையான கருத்துக்களை ரொம்ப அழகா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சொக்கன்.
நன்றி.
நேர்களை இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. சென்னை புத்தக கண்காட்சியினுடைய நிறைவு நாள் இன்னைக்கு. கிழக்கு பதிப்பகம் ஸ்டால்ல 4 ஸ்டால் போட்டிருக்காங்க. எல்லா ஸ்டால்களுமே உங்களுக்கு கிழக்கு பதிப்பகம் வெவ்வேறு தலைப்புகளை வெளியிடுற இலக்கியம், ஆன்மீகம், அறிவியல், வரலாறு, பிசினஸ் சம்பந்தமான எல்லா புத்தகங்களுமே இங்கு அவைலபிளா இருக்கும். மறக்காம வாங்கிக்கோங்க. அது தவிர கிழக்கு பதிப்பகம் வெளியிடுற புத்தகங்கள் உங்களுக்கு உங்க வீட்டு அருகாமையில் இருக்கிற எல்லா கடைகளிலுமே ஆல்மோஸ்ட் கிடைக்குது. இல்லைன்னா நீங்க ஆழ்வார்பேட்டையில எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிற பிரத்யேக ஷோரூமுக்கும் வந்து வாங்கிக்கலாம். என்னென்ன புத்தகங்கள் வந்திருக்கு, என்னென்ன தலைப்புகள் வந்திருக்கு, எங்க வாங்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா 9500045642 இந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு நீங்க விவரங்களை பெறலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய ஆலோசனைகள், குறைகள், கருத்துக்கள், இல்ல வேலை என்ன தலைப்புகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்க kpc@nhm.in அப்படிங்கிற இணைய முகவரிக்குள்ள வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆன்லைன்ல புக் வாங்கணும்னா nhm.in இந்த இணைய முகவரியை நீங்க பயன்படுத்திக்கலாம். புத்தகங்கள் எப்பவுமே மிகப்பெரிய விஷயம் தான் உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னால் எது அழிஞ்சாலும் புத்தகங்கள் அப்படிங்கறது ஒரு நிலையான வரலாறு சாதனம். நிறைய விஷயங்களையும் நிறைய கதவுகளையும் திறக்கக்கூடியதா புத்தகங்கள் என்றைக்குமே அமையும். அந்த வகையில கிழக்கு பதிப்பகம் உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல புத்தகங்களை எப்பவுமே வெளியிட்டுட்டே தான் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கைகோர்த்தமைக்கு உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.